54 பெண் மனம். அப்பாதுரை தற்செயலாக பின்கட்டிற்கு வந்தார். விளக்கு எரிந்து கொண்டிருந்தது. புஸ்தகம் விரித்து வைத்தபடி கிடந்தது. ஆனால் மகளை காணோம். நிர்மலா தோட்டத்துக்கு போயிருப்பாளோ? தோட்டத்து விளக்கு எரியவில்லையே என்று நினைத்தார் அவர். பின்கட்டிலிருந்து தோட்டத்துக்குள் இறங்கினார். நல்ல இருட்டு. என்றாலும் கிணற்றடியில் யாரோ இருவர் நிற்பது தெரிந்தது. நிர்மலாதான் பக்கத்து வீட்டு சரவணனுடன் பேசிக்கொண்டு நின்றாள். பருவ பெண்ணோடு பேசுவதற்கு அவனுக்கு எவ்வளவு துணிச்சல்! அவனை திட்டலாமா என்று அப்பாதுரை நினைத்தார். உடனேயே சத்தத்தை கேட்டு மற்றவர்கள் வருவார்களே, நமக்குத்தானே, நம் மகளுக்குத்தானே கேவலம், அவளை அப்புறம் யார் கல்யாணம் செய்து கொள்வார்கள் என்ற எண்ணம் ஏற்பட்டது. அவர் மௌனமாய் வீட்டுக்குள் போய்விட்டார். அவருடைய மனத்தில் பல வகையான எண்ணங்கள் ஏற்பட்டன. காதலர்கள் உலகத்தை மறந்து பேசிக்கொண்டிருந்தார்கள். நிர்மல், இன்னும் 3 நாள்தான் இருக்கிறது என்றான் சரவணன். எதற்கு என்றாள் நிர்மலா. குறும்பை பார், தெரியாதோ? நம் கல்யாணத்துக்குத்தான். எனக்கு பயமாயிருக்கிறது. குறும்பு பேச்சு வேண்டாம். வெள்ளிக்கிழமை பரீட்சை எழுதி முடித்துவிட்டு நீ கல்லூரி வாசலுக்கு வா, நான் டாக்ஸியோடு காத்திருப்பேன். முன்பே நாம் முடிவு செய்ததுதானே? ஆனால் பெண்மனம் அடிக்கடி மாறும் என்பார்கள். அந்த பயம்தான் எனக்கு. ஆண்கள்தான் மற்றவர்களை ஏமாற்றுவார்கள். ஒரு பெண் ஒரு விஷயத்தை பற்றி முடிவு செய்துவிட்டால் அதன் பிறகு மாறமாட்டாள். ரொம்ப சந்தோஷம். சரி, நேரமாகிறது, வீட்டில் தேடுவார்கள். நிர்மலா வீட்டிற்குள் வந்தாள். புஸ்தகத்தை எடுத்து கொண்டு படிக்க ஆரம்பித்தாள். மறுநாள் காலையில் அவள் கல்லூரிக்கு புறப்பட்டாள். அப்பாதுரை வேலைக்காரியிடம், நிர்மலா கூட துணைக்கு போ என்றார். நான் என்ன சின்ன பிள்ளையா, எனக்கு துணை எதற்கு என்றாள் நிர்மலா. காலம் கெட்டு கிடக்கிறது, ஜாக்கிரதையாக இருப்பது நல்லதுதானே என்றார் அவர். நிர்மலா கோபத்தை காட்டிக்கொள்ளாமல் வேலைக்காரியுடன் புறப்பட்டாள். பாதி வழியில் சரவணன் எதிரே வந்தான். மற்ற நாட்களில் அவன் அவளோடு பேசிக்கொண்டே கல்லூரி வரை போவான். இன்று வேலைக்காரியை பார்த்ததும் அவன் பேசாமல் போய்விட்டான். நிர்மலா பரீட்சை எழுதி முடித்துவிட்டு வெளியே வந்தபோதும் வேலைக்காரி காத்து கொண்டு நின்றாள். அன்றிரவு அவள் தோட்டத்துக்கு போக கிளம்பினாள். அவளுடைய அம்மா, வனஜா நீ அக்கா கூட துணைக்கு போ என்று அவளுடைய தங்கையை அனுப்பி வைத்தாள். நிர்மலாவுக்கு புரிந்துவிட்டது. பெற்றோர்கள் ஏனோ தன் மீது சந்தேகப்படுகிறார்கள். அதனால்தான் துணை என்ற பெயரில் காவல் போடுகிறார்கள் என்று அவள் உணர்ந்து கொண்டாள். இந்த காவலிலிருந்து எப்படி தப்புவது என்று அவள் சிந்திக்க ஆரம்பித்தாள். வெள்ளிக்கிழமை மாலை அவள் பரீட்சை எழுதிவிட்டு வந்தாள். கட்டிடத்து வாசலிலேயே வேலைக்காரி நின்று கொண்டிருந்தாள். இன்றோடு கல்லூரி முடிகிறது, நான் சில சிநேகிதிகளோடு பேசிவிட்டு வருகிறேன், நீ போ என்றாள் நிர்மலா. இல்லை அம்மா, ஊரிலிருந்து உங்கள் பாட்டி வந்திருக்கிறார்கள், உங்களை சீக்கிரம் கூட்டிக் கொண்டு வரச் சொன்னார்கள் என்றாள் வேலைக்காரி. நிர்மலாவுக்கு ஆத்திரம் வந்தது. எய்தவன் இருக்க அம்பை நோவதில் என்ன பிரயோசனம்? வேலைக்காரி என்ன செய்வாள்? பெற்றோர்கள் அல்லவா காரணம். அவர்கள் இன்றைக்கு எங்களை தடுக்கலாம், என்றைக்கும் தடுத்து விடுவார்களா என்று சிந்தித்து கொண்டே அவள் வீட்டுக்கு வந்தாள். சரவணன் இருட்டும் வரை கல்லூரி வாசலில் காத்திருந்தான். நிர்மலாவை காணோம். அவள் தன் மனத்தை மாற்றிக்கொண்டாளா, வேறு ஏதாவதா என்ற குழப்பம் ஏற்பட்டது. டாக்ஸியை அனுப்பிவிட்டு அவன் வீட்டுக்கு சோர்வோடு வந்தான். அவன் எவ்வளவு முயன்றாலும் நிர்மலாவை சந்திக்க முடியவில்லை. ஒரு வாரம் ஆயிற்று. ஆசாரி நகை செய்து கொண்டு வந்து கொடுத்துவிட்டு போனார். நிர்மலா, இந்த வளையலை போட்டுப்பார் என்றாள் பாட்டி. எனக்கு எதற்கு நகை என்றாள் நிர்மலா. என்ன இப்படி கேட்கிறாய்? இன்னும் ஒரு வாரத்தில் கல்யாண மேடையில் உட்காரப் போகிறாயே என்றாள் பாட்டி சிரித்து கொண்டு. கல்யாணமா? எனக்கா? இப்போது எதற்கு கல்யாணம்? நான் எம்ஏ படிக்கலாம் என்று இருக்கிறேன். எவ்வளவு படித்தாலும் கடைசியில் ஒருவனை கட்டிக்கொள்ளத்தானே வேண்டும். உன் மாமா இந்த வருஷம் அவனுடைய மகனுக்கு கல்யாணம் நடத்திவிட வேண்டும் என்கிறான். நடத்தட்டும், வேறு பெண் கிடைக்க மாட்டாளா? உன்னைத்தான் கட்ட வேண்டுமா? என் முன்னே யாராவது கல்யாணத்தை பற்றி பேசினால் நான் இந்த வீட்டில் இருக்க மாட்டேன். அப்பா துரைக்கு கோபம் பொங்கியது. நிர்மலாவை ஓங்கி அறைந்தார். நம் குடும்பத்தில் இதுவரை எந்த பெண்ணும் இப்படி பேசினதில்லை, குடும்பத்து பெயரை கெடுக்க வந்திருக்கிறாள் என்றார். தங்கை ஒருத்தி இருக்கிறாளே என்ற நினைவு இவளுக்கு இல்லையே என்று அவளுடைய அம்மா புலம்பினாள். நிர்மலா இரண்டு நாட்கள் அழுது கொண்டே இருந்தாள். சாப்பிடக்கூட இல்லை. பலவற்றை சிந்தித்தாள். வீட்டை விட்டு போய்விடலாம், சரவணனை மணந்து கொள்ளலாம், ஓடிப்போனவள் என்று ஊரார் பழிப்பதை பற்றி கவலை இல்லை. ஆனால் வனஜா, என்னால் அவளுடைய வாழ்க்கை கெட வேண்டுமா என்று நினைத்தாள். மூன்றாம் நாள் பாட்டியிடம், மன்னித்து கொள்ளுங்கள், நான் பேசியது தப்பு என்றாள். நீ தங்கம் என்று பாட்டி அவளை தழுவிக் கொண்டாள்.